الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين، إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، إن التقوى رأس الأمور، واتقوا الله سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العظيم.
சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லா. அந்த அல்லாஹுவின் பெயரை கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன்.
ஸலாத்தும் ஸலாமும் இம்மொயிரில் மேலான ஹதரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய அடிச்சுவடுகளை அணுவளவும் பிசகாத தமது வாழ்விலை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், சாபிஊன்கள், சபோ சாபியீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் கிடைக்கட்டுமாக துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வரவிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு அடி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. நாளைய மறுமையிலே அல்லாஹ் முத்தகீன்களுக்கு என்னென்ன சிறப்புகளை கொடுப்பதாக வாய்தா பண்ணிருக்கிறானோ அத்தகைய சிறப்புகளுக்கு சொந்தக்காராக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை சிறந்தவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். எனவே இந்த மனிதனுடைய வாழ்விலே மனிதன் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அந்த வகையிலே ஒரு மனிதனுடைய நிம்மதியை கெடுத்து விடக்கூடிய, ஒரு மனிதனுடைய சந்தோஷங்கள் எல்லாம் எடுத்து விடக்கூடிய ஒரு பாவம் சமூகத்திலே இருக்குதென்றால் அது சாதாரணமான பாவம் அல்ல. அந்த பாவம் பயங்கரமான பாவம். அந்த பாவம் செய்கின்ற போது அந்த தனித்தனி நபர்களை, அதாவது பாவம் செய்கின்றவர்களை மாத்திரம் அது பாதிப்பதோடு நின்று விடாமல், பாவம் செய்கின்றவர், பாவம் செய்கின்றவருடைய குழந்தைகள், அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களுடைய மனைவி, அதே போன்று அவர்கள் வாழக்கூடிய ஊர், அதே போன்று அவர்கள் சார்ந்திருக்கிற மார்க்கம் எல்லாவற்றையும் அந்த பாவம் பாதிக்கிறது. அந்த வகையிலே ஒரு மனிதனத்திலே இருக்கக்கூடாத பாவங்கள்ல சில பாவங்கள் தான் போதை வசு பாவனை, மது அருந்துதல், அதே போன்று புகைத்தல் பாவனை. கண்ணியமானவர்களே, இந்த மூன்று விதமான பாவங்களையும்
இதனுடைய விபரீதங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதோ, இந்த பாவங்களே பீடிக்கப்பட்டிருக்கின்றவர்களை எப்படி அதிலிருந்து நீக்கலாம், அவர்களை அதிலிருந்து எப்படி திருப்பி நல்லவர்களாக ஆக்கலாம் என்ற விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு ஏராளமான அருள்களை வழங்கியிருக்கிறார். உங்களுடைய கண் பார்வை என்பது ஒரு அருள், காதால் கேட்கிறோம், காது கேள்வி என்பது அருள். எத்தனையோ பேரிடத்திலே கண்டிருக்கிறதா நான் கண்ணால் பார்க்க முடியாது, எத்தனையோ பேர் காதுகள் இருக்கிறதா காதால் கேட்க முடியாது, கை இருக்கிறது கையால் பிடித்துக் கொள்ள முடியாது சூகை. எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏராளமான நியமத்தை தந்திருக்கிறார். அந்த நியமத்தை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே நாம் கழித்துக் கொள்ள வேண்டும். எனவே சில மனிதர்கள் செய்யக்கூடிய தப்பு தவறுகளால் வாய் பேச முடியாத மிருகங்களும் பாதிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வாய் பேச முடியாத பச்சிளம் குழந்தைகள் கூட பெற்றோர்கள் செய்யக்கூடிய தப்பு தவறுகளால் பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைய சமூகத்திலே வயது வித்தியாசம் இல்லாமல் மனிதர்களை பிடித்திருக்கின்ற ஒரு நோய்தான் போதை வஸ்து பாவனை, புகைத்தல் பாவனை, மது அருந்துகின்ற பழக்கம். வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரையும் பீடித்திருக்கின்ற ஒரு பாவமாக இது மாறிக்கொண்டிருக்கிற. முந்தைய ஒரு காலத்தில் நாம் இதையெல்லாம் ஏனையவர்கள் அந்நியவர்கள் செய்வதை ஒரு பத்திரிகையில செய்தியாக வாசித்திருப்போம், அல்லது ஒரு டெலிவிஷன்ல ஒரு செய்தியாக பார்த்திருப்போம். ஆனா இன்றைக்கு எந்த அளவு இந்த பயங்கரமாக அந்த பாவம் கூடி இருக்கிறது என்றால், ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த பாவங்கள் இருக்கின்ற அளவுக்கு இந்த பாவம், இந்த நோய், இந்த வைரஸ் கூடிக்கொண்டு போகிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த பாவம் கூடுவதற்கு பல காரணங்களை சொல்லலாம். அதிலே ஒரு காரணம், தாய் தாமப்பட்ட இந்த பழக்கம் இருந்தா காலப்போக்கில் அந்த பழக்கம் பிள்ளைகிட்ட மாறி நூலை போல செயல் என்று சொல்லுவார்கள். சில பிள்ளைகள் பாப்பா அம்மா அவன் நூத்துக்கு நூறு பின்பற்றுவார்கள். பாப்பா தலை வாருவதை போலதான் மகன் வாருவார், பாப்பா எந்த பைக்கில் ஓடுறாரோ அதே பைக்கை தான் மகன் வாங்குவார், பாப்பா என்ன தொழில் செய்தாரோ அதே மாதிரித்தான் மகரும். அதே போல கண்ணியமானவர்களே, பிள்ளைகள் தாய் தாப்பன நூத்துக்கு நூறு பின்பற்றுவதால் சில வேளை தாய் தாப்பன் அல்லது பெற்றோர் இந்த பாவனைக்கு அடிமையாக இருப்பதால் குழந்தைகள் அதனூடாக பாதிக்கப்படுகிறார். நாங்கள் விளங்கியிருக்கிறோம், சில நோய்கள் தான் மனிதர்களின் இன்னொரு மனிதருக்கு தொற்றிக் கொள்கிறது என்று. ஆனால் நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும் ஒரு மனிதனும் இன்னொரு மனிதருக்கு தொற்றிக் கொள்கின்றன. நாங்கள் நினைப்போம் நோய் மட்டும்தான் தொற்றிக் கொள்ளும் என்று, ஆனால் நல்ல குணங்களும் தொற்றிக் கொள்ளும், கெட்ட குணங்களும் தொற்றிக் கொள்ளும். எங்கள்கிட்ட நல்ல குணங்கள் இருந்தால் அது எங்களுடைய குழந்தைகளை வாழ்க்கையில பார்க்கலாம், எங்கள்கிட்ட கெட்ட அருவறுப்பான குணங்கள் இருந்தால் அது எங்களுடைய குழந்தைகள வாழ்க்கையில நாங்கள் பார்ப்போம். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் நல்லவர்களாக இருக்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையாக அமையும். இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளை சுத்தப்படுத்துவதும் இந்த பாவத்துக்கு பிரதான காரணமாக இருக்கிறது. இன்றைய வாலிபர்கள் போதை வசிக்கு அடிமையாக இருக்கிறார்கள், மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், புகைத்தலுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை பொறுப்புதாரிகள் கை மையமாக பிடித்துக் கொடுத்தாலும் சில பெற்றாளுமார் நம்ப மாட்டார்கள், தன்னுடைய பிள்ளை சுத்தம் என்று சுத்தப்படுத்துவார். இந்த பிள்ளைகளை சுத்தப்படுத்துவதற்குவே, இந்த பிள்ளைகளை கெடுப்பதற்கு நாங்கள் உதவுகின்றோம். உண்மையிலே எங்களுடைய பிள்ளை தவறுகள் செய்தால் தவறு தவறுதான், அது என்னுடைய குழந்தையாக இருக்கலாம், உங்களுடைய குழந்தையாக இருக்கலாம், அல்லது ஏனையவருடைய குழந்தையாக இருந்தாலும் தவறு செய்கின்ற போது தவறு தவறுதான், அதை நியாயப்படுத்த கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, இது ஒரு காரணம். இன்னும் இந்த பாவம் அதிகரிப்பதற்கு இன்னும் ஒரு காரணம், எங்களுடைய குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுத்தது. தனியான ஒரு பைக், தனியான ஒரு போன், தனியான ஒரு ரூம், அவன் நினைச்ச மாதிரி போகலும், நினைச்ச மாதிரி வரையிலும். பிள்ளை எத்தனை மணிக்கு வந்து தூங்கினாலும் 11, 12 மணி, 1 மணி, இரவில் தூங்க வராட்டியும் தாய் தாப்பனுக்கு தெரியாது. சின்ன வயதுல பிள்ளட கையில போன கொடுத்திருக்கிறது, பைக் லைசனே அடிக்க ஏழாத வயதுல பைக் கொண்டு அவருக்கு வாங்கி கொடுக்கிறது. கண்ணியமானவர்கள், இதெல்லாம் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். குழந்தைகள் எதை செய்ய வேண்டுமோ செய்யக்கூடிய வயதைத்தான் அது போய் சேர வேண்டும். சின்ன குழந்தைக்கு ஒரு வாகனத்தை எடுத்து கொடுத்தா அந்த பிள்ளை வாகனத்தை என்ன செய்யும், பாதையில ஓட்டுமா? அது எங்கேயாவது மரத்தில் அல்லது வாகனத்தில் அல்லது வீட்டில் எங்கேயாவது கொண்டு அந்த பிள்ளை முட்டிடும். அந்த வயது வந்தாத்தான் அந்த பிள்ளைக்கு அது தகுதியாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, எனவே பிள்ளைகளுக்கு தனி சுதந்திரம் கொடுப்பதும், தனியான ஒரு ரூம், தனியான ஒரு போன், தனியான ஒரு பைக், இல்ல பணம் கட்டா நினைத்த நேரத்துக்கு பணம், இனி நினைச்சவங்களோட சேரு, நினைச்சவரத்துக்கு போ என்று நாங்கள் சுதந்திரம் கொடுக்கின்ற போது அந்த குழந்தைகள் கெட்டு போகின்றார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த விடயத்திலேயே நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எந்த அளவென்றால், பாடசாலை செல்கின்ற சிறார்களை கூட விட்டு வைக்காத அளவுக்கு இந்த பாவம் இன்று நிறைந்திருக்கிறது. எனவே கண்ணியமானவர்கள் எல்லாவற்றிலே கையெழுந்துங்கள், எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட பாவங்கள் சமூகத்துக்கு மத்தியிலே வந்துவிட்டால் அது அவர்களை மாத்திரமல்ல, எதிர்கால சந்ததிகளான எங்களுடைய குழந்தைகளை பாதிக்கிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் இருக்கக்கூடிய ஊர்களையும் அது பாதிக்கிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் சார்ந்திருக்கிற மார்க்கம் இருக்குதே, இந்த மார்க்கத்துக்கே ஒரு கேவலமாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்தில் நாம் எல்லாரும் கவனம் செலுத்த வேண்டும். யாரெல்லாம் இந்த போதை வசதிக்கு அடிமையாகின்றார்களோ அவர்களுக்கு அல்லா கொடுக்கிற தண்டனைகள்ல ஒன்றுதான், அவருடைய ஒழுக்கம் கலட்டப்பட்டு ஒழுக்கம் அல்லா கலட்டிடுவான். போதை வசதிக்கு அடிமையானவர்கள் அதுக்கு அடிமையாகி போகிற போது அவர் வீட்டுக்கு வந்தா அவருக்கு தெரியாத பக்கத்தில் இருப்பு தன்னுடைய மனைவியா, தன்னுடைய பிள்ளையா, தன்னுடைய தாயா, தன்னுடைய சகோதரியா என்று தெரியாத விபச்சாரத்தில் ஈடுபட்டு வருவார். ஒழுக்கம் கலட்டப்பட்டு விட்டால் அவருக்கு தன்னுடைய தாயின் மனைவியாக வழங்கும், தன்னுடைய குழந்தையும் மனைவியாக வழங்கும், தன்னுடைய சகோதரியும் மனைவியாக வழங்கும், பாதையிலே போற பெண்களை வெறிபிடித்து அந்த மனிதர் ஒரு மிருகத்தை போன்று துடிப்பார். அதனால் தான் சொல்லுவார்கள், இந்த எத்தனையோ வீடுகளிலே, இந்த இருக்கக்கூடிய வீடுகளிலே, சில வீடுகளிலே மனித தோற்றங்கள் நிறைய மிருகங்கள் வாழ்கின்றன. மனித தோற்றம் ஆனால் மிருகத்துடைய பண்பாடு. பத்திரிகளை பார்க்கிறோமா இல்லையா? சொந்த அப்பாவால் பேசி கற்பழிப்போ, சொந்த தந்தையால் பேசி கற்பழிப்போ, சொந்த சகோதரனால் சகோதரி, சொந்த சகோதரனால் சகோதரி கற்பழிப்பு பார்க்கிறோமா இல்லையா? பச்சிளம் குழந்தை 10 வயதை தாண்டாத பின்னன் சிறு குழந்தைகளை கற்பழிக்கின்ற செய்திகளை பார்க்கிறோமா இல்லையா? கற்பழித்ததோடு விபச்சாரம் செய்தோடு நின்று விடாமல் அந்த குழந்தைகளை கொண்டு விடுகின்ற கொலை என்ற பெரிய பாவத்துக்கும் அந்த புகைத்தல், அந்த போதை வசு பாவனை அப்படியே விட்டுச் செல்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் கலட்டப்பட்டு விட்டால் அந்த மனிதன் மிருகத்தை விடவும் கேவலமானவனாக மாறிவிடுகிறான். மிருகம் இருக்குதே, ஒரு ஜராவைய செய்யறதுக்கு ஒரு முறை, ஒரு மெதட் இருக்கு, அந்த முறையில தான் ஒரு இனத்தோட தான் செய்யும், ஒரு இடத்துல தான் செய்யும். ஆனா ஒழுக்கம் இல்லாத மனிதன் இருக்கிறானே, ஒரு தவறை எப்படி செய்யலுமோ, எங்க போய் செய்யலுமோ, எவ்வளவு ரூபா கொடுத்து செய்யலுமோ, எந்த நாட்டுக்கு போய் செய்யலுமோ, யார் யாரோட செய்யலுமோ, எல்லா அமைப்புலையும் செய்வோம். எதனால? இந்த மிருகத்தை விடவும் கேவலமாக மாறுகிறான், ஒழுக்கம் கலட்டப்பட்டதான். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சிறப்பை தந்திருக்கிறான் இந்த இஸ்லாத்திலே உள்ள நல்லொழுக்கத்தால், பண்பாடால். ஒழுக்கம் தான் இஸ்லாத்தின் சிறப்பம்சம். ஒழுக்கம் இல்லையா, நீங்க நாடியவே செஞ்சு கொள்ளுங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஒழுக்கம் என்பது எங்க எல்லாருக்கும் சேர்ந்தது. மனிதனுடைய கற்பு பெருமதியானது. இன்றைக்கு நாங்க எங்களை வாகனத்தை பாதுகாக்க காப்புறுதி செய்யறோம், எங்களை தோட்ட துறவுகளை பாதுகாக்க காப்புறுதி செய்யறோம், தொழில் ஸ்தாபனத்தை பாதுகாக்க காப்புறுதி செய்யறோம். ஆனா அதுக்கு ஏதாவது நடந்தா அதை தேடிக்கொள்ளலாம், பணம் போயிட்டா ஏதாவது நடந்தா உறவுக்கு அந்த பணத்தை தேடிக்கொள்ளலாம். ஆனா மனிதனுடைய கற்பு போயிட்டா அதை மீட்டு எடுத்துக்கொள்ளலுமா? மனிதனுடைய கற்பை பாதுகாப்பது ஒழுக்கம், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். எனவே கண்ணியமானவர்களே, எனவே அந்த கற்பெல்லாம் பறிக்கப்படுவதென்றால், அந்த கற்பெல்லாம் இழக்கப்படுகிறதென்றால், அதற்கு பிரதான காரணங்களே ஒன்று போதை வசு பாவனை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த போதை வசு கடுமையானவர்கள் விபச்சாரம் செய்கின்ற போது அல்லாஹ் அவருடைய ஈமானை கலட்டுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கின்ற போது அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் இருந்து ஈமானை கலட்டி விடுகின்றான். அபூதாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் கண்ணியத்தை தந்திருப்பது ஈமானால், அல்லாஹ் எங்களுக்கு அந்தஸ்தை தந்திருப்பது ஈமானால், அல்லாஹ் எங்களுக்கு அவ்வப்போது உதவிகளை தருவது ஈமானால், எப்போது அந்த விபச்சாரம் என்ற பாவத்தில் விழுகின்றோமோ அல்லாஹ் எங்களுடைய ஈமானை கலட்டி விடுவான், அந்த நம்பிக்கையை உள்ளத்தில் இருந்து கலட்டி விடுவான். எனவே கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட பாவங்களில் ஈடுபட்டு விடாமல் நாம் ஈமான்தாரிகளாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அடுத்து புகைத்தல் பாவம் இருக்கிறது கண்ணியமானவர்களே, அதுவும் பாரதூரமான பாவம் தான். சிலர் சொல்கின்றார்கள், இது எங்கட கவலைக்கு நாங்க பாவிக்கிறோம், இது நாங்க பழகிட்டோம் விட்டு கொள்ளலா. சிலவங்களுடைய பிசினஸே இந்த புகைத்தல் தான் கண்ணியமானவர்களே. அதனால சின்ன ஒரு லாபம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க விற்கக்கூடிய அந்த புகைத்தலால விசலாலேயோ கோர்விப்பாலேயோ ஒரு உயிர் இறக்கப்பட்டால், விறக்கப்பட்ட அந்த உயிருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஜவாபு சொல்ல வேண்டும் என்பதை நீங்க மறந்து விடாதீங்க. புகைத்தலுடைய விபரீதங்கள் ஏராளம் இருக்கின்றன. நேர போதாமையினால் சுருக்கமாக சொல்கின்றேன், ஒரு மனிதன் புகைக்கின்றான் என்றால் அந்த புகைத்தல் மூலமாக அவனுடைய வயிறு நிரம்புறதும் கிடையாது, அவனுடைய பசி தெரிவதும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நரகவாதிகளுடைய உணவை சொல்கிறான், ليس لهم طعام الا من ضريع. நரகவாதிகளுக்கு லரி என்ற உணவை தருவர உணவு கிடையாது, லரி என்ற முச்சடியை தருவர உணவு கிடையாது. لا يسمن ولا يغني من جوع, அது அவர்களை கொழுக்கவும் வைக்காது அவருடைய பசியையும் தணிக்காது. அதே போலதான் புகை பிடித்தல். நாங்க ஒரு கோர்லிப்பை குடிச்சுட்டா எங்கிற பசி தணிஞ்சு போகாது, நான் கொழுப்பதும் கிடையாது. அது பெரிய ஒரு பாவத்தில் எங்களை கொண்டு போகுது, எங்களை ஆயுள குறைக்குது. ஒரு மனிதன் தன்னை தானாக கொலை செய்வதும் கொலைதான், தற்கொலைதான். சிறுக சிறுக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதும் கொலைதான். புகைப்பழக்கத்துக்கு அடிமையானவர்களுடைய ஆயுள் குறைக்கப்படுகிறது வைத்தியருடைய அறிக்கை. எனவே புகைத்தலினூடாக ஏராளமான விளைவுகள் ஏற்படுகின்றன. சுருக்கமான சில விளைவுகளை சொல்கின்றேன். அதிலே முதன்மையான புரிதம் நான் புற்றுநோய் ஏற்படுகிறது. சில புகைத்தல் பெக்கெட்டுகளிலே நோட்டீஸே அடித்திருக்கிறார்கள், இகுதரி துஹான் பைன்னஹும் முகிர்ரோன், இதை நீங்க குடிச்சாதீங்க பாவிக்காதீங்க, இது கெடுதி நஞ்சி. இன்னும் சில பெக்கெட்டுகள்ல இது புற்றுநோயை உண்டு பண்ணும் சொல்லி பப்ளிக்காவே போட்டிருக்கலாம். எந்த ஒரு கம்பெனியும் ஒரு பொருளை விநியோகம் செய்யும் போது அவருடைய கெடுதியை சொல்வது கிடையாது. இதில் என்ன விட்டமின் இருக்குது, இதில் என்ன நலவு இருக்குது, உடம்புக்கு சக்தி இருக்குது, இதை பாவீங்கன்னு சொல்லித்தான் ஒரு பொருளை சந்தைப்படுத்துவாங்க. ஆனா இந்த புகைத்தல் கம்பெனியை சொல்லுது, இதை பாவிக்காதீங்க, இது நஞ்சி, இது புற்றுநோய் ஏற்படுத்துது. வருடாந்தம் சுமாராக 20,000 முதல் 50,000 வரை மக்கள் முழு உலகிலும் இருக்கின்றார்கள். அடுத்தவரிடம் இறக்கக்கூடிய பட்டியலே நீங்கள் பாவித்தால் நீங்கள் ஒருவராக இருக்கலாம். கம்பெனியே சொல்லுது. அப்படி இருக்கின்ற போது நாங்கள் பாவிப்போம் என்றால் கண்ணியமானவர்களே, எங்களுடைய உயிரையே நாங்கள் இல்லமாக்கிக் கொள்கின்றோம். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள்ல மிக முக்கியமான ஒரு விளைவு தான் புற்றுநோய். ஆரம்ப காலத்தில் புற்றுநோய் எங்கிருந்தது, யாருக்கும் இருக்கவில்லை. இந்த ஒவ்வொரு ஊரிலும் பாருங்கள், புற்றுநோயாளர்கள் 100க்கு மேற்பட்ட புற்றுநோயாளர்களை பார்க்கலாம். புற்றுநோய் என்பது தனியவே ஒரு உறுப்புல மாத்திரம் வரக்கூடிய நோய் மாத்திரமல்ல, புற்றுநோயை பல வகைப்படுத்துகின்றார்கள் வைத்தியர்கள். உதட்டு புற்று, வாய்க்குழி புற்று, தொண்டை குழி புற்று, நுரையீரல் புற்று, மூத்திரை பை புற்று, இப்படி என்று புற்றுநோய்கள் ஏராளம் இருக்கின்றன. இந்த புற்றுநோய்க்கெல்லாம் தலையாய காரணம் புகைத்தல் பாவனை. அந்த புகைத்தலே கலக்கப்படுகின்ற அந்த நச்சுத்தன்மை அது உடம்புக்கு நல்லதல்ல, அது மனிதனை சிறுக சிறுக கொண்டு கொண்டே போகிறது. அதே போல இரண்டாவது ஏற்படக்கூடிய விபரீதம் சுவாச நோய், தீராத மூச்சு திணறல், காச நோய், நுரையீரல் கட்டி போன்றவைகளுக்கு புகைத்தல் பாவனை இட்டு செல்கிறது. மூன்றாவது இதனால் ஏற்படக்கூடிய விபரீதம் நரம்பு தொடர்பான நோய்கள், சிறுநீர் வெளியேறுவதில் சிக்கல் ஏற்படும். யாரெல்லாம் புகைத்தல் பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு சிறுநீர் கோளாறு ஏற்படும். நல்ல முறையில் சிறுநீர் கழித்துக் கொள்ள முடியாது. சிறுநீர் கழித்து விட்டு வெளியிலே வந்தாலும் மீண்டும் சிறுநீர் கழித்ததை போன்று மீண்டும் அவர் டாய்லெட்டுக்கு போவார், அப்படியான ஒரு நிலைமை ஏற்படும். அதே போன்று நாலாவது பரிதம் இளமையில் முதுமை தோற்றம். புகைத்தலுக்கு அடிமையானவர்கள், போதை வசுக்கு அடிமையானவர்கள், மதுவுக்கு அடிமையானவர்கள், அவர்கள் இளையவர்களாக இருந்தாலும் இளைய வயதிலேயே அவருடைய பார்வைகளை பார்க்கின்ற போது முதுமை தோற்றமாக காட்சியளிக்கும். வயோதிபர்களை போன்று அவர்கள் தோற்றம் அளிப்பார்கள். அதே போன்று ஐந்தாவது புரிதம் அவருடைய உதடுகளெல்லாம் கருத்து போகும். சிறு குழந்தைகள் கூட பக்கத்திலே வரமாட்டார்கள், பயப்படுவார்கள்.
ஏனைய நல்ல மக்கள் ஒரு புகைத்தலுக்கு அடிமையாக நல்ல மக்களோடும் இவரை கலந்திருக்கின்ற போது இவருக்கும் அவருக்கும் இடையிலே உள்ள வித்தியாசத்தை தெளிவாக யாரும் பார்க்கின்ற போது நுகர்ந்து கொள்ளக்கூடிய விளங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பிலே ரெண்டு பேருடைய அந்த வித்தியாசம் இருக்கும். சில வேளை நுகர்ந்து அறிந்து கொள்ளலாம், அவற்றை சில வேளை புகைத்தல் பாவனையா இருந்தால் நாற்றம் ஒன்று அடிக்கும், பொறுக்க முடியாத ஒரு நாற்றம். கண்ணியமானவர்களே, அதே போன்று ஆறாவது விபரீதம் மாரடைப்பு நோய் ஏற்படும். புகைத்தலுக்கு அடிப்பை அடிமையானவர்களுடைய நுரையீரல் அவருடைய ஹார்ட் பாதிக்கப்படுகிறது, அந்த ஹார்ட் மிகவும் பலவீனப்படுகிறது. உதாரணமாக ஒரு நோயாளிக்கு இங்கிருந்து கொழும்பு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஒரு மனுஷியானம் கொடுத்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால், யாரெல்லாம் புகைத்தலுக்கு அடிமையா இருக்கிறார்களோ அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு மனுஷியானம் குறைகிறது. ஆரோக்கியமாக இருக்கின்ற ஒருவருக்கு தான் கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு மனுஷியானம், புகைத்தலுக்கு அடிமையானவருடைய நேரம் அதைவிட குறைவாக இருக்கிறது. சில வேளை அவர் அப்படி ஏற்படக்கூடிய அந்த நிலைமைகளில் அவருடைய உயிர்கள் பிரிந்து விட்டால் கண்ணியமானவர்களே, அவர் ஒரு தற்கொலையாளராக புகைத்தல் நூடாக அவர் உயிரை மாய்த்துக் கொண்டு ஒருவராக அவர் மாறிவிடுகின்றார். அதே போன்று ஏழாவது புரிதம் ஆண்மை குறைபாடு ஏற்படும், பாலியல் பலவீனம் ஏற்படும். தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க முடியாமல் அந்த மனிதர் தள்ளாடுவார், அந்த மனிதர் கஷ்டப்படுவார், அந்த மனிதர் அந்த பாலிய உணர்வுகள் இல்லாமல் தன்னுடைய மனைவியுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க முடியாமல் என்ன செய்வார்? காலத்தை கடத்துகின்ற போது சில வேளை சில பெண்கள் ஏனைய அந்நியவர்களையும் நாடி செல்லக்கூடிய நிலைமை ஏற்படும். அந்த விபச்சாரம் என்ற பாவத்திலே பெண்கள் ஈடுபடுவதற்கும் இப்படிப்பட்ட புகைத்தல் அடிமையானவர்களும் காரணமாகி விடுகின்றார். எனவே கண்ணியமானவர்களே, அதே போன்று இன்னும் ஒரு விபரீதம் தான் புகைப்பவரின் மூலமாக புகைப்பவருக்கு பக்கத்தில் இருப்பவர்கள், அது மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம், அதே போன்று புகைக்கின்றவர் இருக்கின்ற சூழல் அந்த காற்றெல்லாம் மாசடைகிறது, அந்த புகையை நுகரக்கூடிய குழந்தைகள் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள், மனைவி பாதிப்புக்குள்ளாகின்றால் அந்த சூழல் மாசடைகின்றது. எனவே இப்படிப்பட்ட விபரீதங்கள் புகைத்தல் நூலாக ஏற்படுகிறது. அதே போன்று இந்த புகைத்தலுக்கு அடிமையானவர்களை, இந்த போதை வசத்துக்கு அடிமையானவர்களை, மதுவுக்கு அடிமையானவர்களை அதிலிருந்து மீட்டெடுப்பு எப்படி? மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களிடத்திலே நாம் சில வழிமுறைகளை கையாள வேண்டும். மிக சுருக்கமாக ஏழு வழிமுறைகளை நினைவுபடுத்துகின்றேன். முதலாவது, அவர்களை மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் புகைத்தலுக்கு அடிமையானவர்களை, புகைத்தலுக்கு அடிமையானவர்கள் யோசிக்க வேண்டும், நான் அல்லாஹ்வின் முன்னால் ஒரு நாள் விசாரிக்கப்படுவேன், என்னுடைய தாயின் தகப்பனம் எனக்கு முழு சுதந்திரம் தந்தாலும், தாயின் தகப்பனம் என்னை பார்க்காமல் விட்டாலும், பொறுப்புதாரியுடைய கண்ணுக்கு பெரியாமல் நான் இந்த பாவத்தை செய்தாலும், நானே மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் நான் கொண்டு வரப்படுவேன் என்று ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் முதலாவது யோசிக்க வேண்டும். இப்படி யோசித்தால் நிச்சயமாக அந்த பாவத்திலிருந்து கலந்து கொள்ளலாம், நீங்கிக் கொள்ளலாம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், வலிமன் கஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், யார் அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இரண்டு சுவர்க்கங்களை கொடுக்கிறான். எனவே அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த பாவத்தில் இருந்து நாங்கள் தூரமானால் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சுவர்க்கம் அல்ல இரண்டு சுவர்க்கங்களை தருகிறான். விடுவோம் அல்லாஹ்வுக்கு அந்த பாவத்தை, இங்கு உள்ள இன்பம் இன்பம் அல்ல, நிச்சயமாக நிரந்தரமான ஒரு இன்பத்தை அல்லாஹ் சுவர்க்கத்திலே வைத்திருக்கிறான். இங்க நாங்கள் மது அருந்தினா நாளைய மறுமையில் அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தில் மதுவை தரமாட்டான். இங்குள்ள மதுவை பயன்படுத்தினா கடுமையான நாற்றம், அவரிடத்துல மாத்திரமல்ல அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவர் போனாலும் அந்த இடத்துல நாசம். ஆனா அல்லாஹ் சுவர்க்கத்தில் வச்சிருக்கிற மது இருக்குதே அது இனிமையானது, அது மதுரமானது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இங்க தடை செய்திருக்கிறார் நாளை மறுமையிலே தருவதற்காக. எனவே முதலாவது நாம் இதை விடுவதாக இருந்தால் அல்லாஹுக்கு முன் இருக்கின்ற விசாரணையை பயப்பட வேண்டும். இரண்டாவது, இதை விடுவதற்காக நாம் கடைபிடிக்க வேண்டிய விடயம் சஹாபாக்களின் முன்மாதிரியை நாம் கடைபிடிக்க வேண்டும். மது பயன்பாடு என்பது சஹாபாக்கள் பிறக்கின்ற போது அவர்கள் பயன்படுத்தி வந்த ஒன்றாக இருந்தது. அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கட்டம் கட்டமாக குர்ஆன் வசனங்களை இறக்கி அதை ஹராமாக்கினார். திருமண பந்தங்களெல்லாம் வீடுகளிலே மதுபானம் பரிமாணப்படுவது அங்கிருந்தவருடைய வழக்கமாக இருந்தது. காலப்போக்கில்தான் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கி அதை ஹராமாக்கினான். எனவே சஹாபாக்களுடைய வரலாறை முன்மாதிரியாக கொண்டு பாவத்திற்கு நாம் தூரமாக வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இன்னமல் கம்ரு வல் மைத்ரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாம், நிச்சயமாக மதுவும் அதாவது சூது விளையாடுவதும் சிலை வணக்கமும் அதே போன்று குறி கேட்பதும் அருவறுப்பான வேலைகள். இதெல்லாம் நல்ல வேலையில சைத்தான் செய்கிற வேலைகள். மனிதன் செய்தாலும் சில வேலை இந்த விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் சைத்தான், இது சைத்தானுடைய வேலை என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்படிப்பட்ட பாவங்களை நீங்க தூரமாகினால், விலகிக் கொண்டால், தவிர்ந்து கொண்டால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எனவே இந்த குர்ஆன் ஆயத்தை எதை சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு தடையாக ஒரு மனிதன் தேடுகின்ற பணங்களை அழிப்பதற்கு பிரதான காரணமாக இருப்பது இந்த புகைத்தல், இருப்பது இந்த மதுப்பாவனை, இருப்பது இந்த சூதாட்டம் என்பதை குர்ஆன் தெரியப்படுத்துகின்றது. எனவே வெற்றி பெற வேண்டுமா, அது இந்த உலக வெற்றியா இருக்கலாம், மறுமை வெற்றியா இருக்கலாம், எல்லா வெற்றிக்கும் இந்த பாவத்திலிருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்கின்ற போதுதான் அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை தருவான். எனவே இரண்டாவது வகை, முன்னால் உள்ள எங்களுக்கு முன் சென்ற சஹாபாக்களுடைய வரலாறுகளை முன்னிறுத்த வேண்டும். ஏனென்றால் சஹாபாக்களுடைய காலத்திலே இது திருமண வீடுகளில் கூட புழங்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. பின்னர் தான் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கி ஹராமாக்கினான். ஒருமுறை அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டில் மதுபானம் மதுபானத்தை அப்படியே பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒருவர் சொல்லுகின்றார், மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. உடனே மதுபானத்தை கீழே கொட்டுகின்றார்கள். எந்த அளவு கொட்டுகின்றார்கள் என்றால், சின்ன சின்ன தொப்பில் இருக்கிற அளவல்ல, பெரிய பீப்பாய் கணக்கில் இருக்கிற அந்த மதுபானங்கள் கொட்டப்படுகிறது. கது ஜரத்தி திகத்தில் மதீனா, புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், மதீனாவுடைய மண் பாலைவன மண், பாலைவன அந்த மணலிலே இந்த மதுபானம் கொட்டப்பட்டதுக்கு பின்னால் ஆறாக அது ஓடியதாக வரலாறு சொல்கிறது. புகார்ல வரக்கூடிய ஹதீஸ் சொல்கிறது, சஹாபாக்கள் பயன்படுத்தி வந்த ஒன்று கொட்டினார்கள், கட்டுப்பட்டார்கள். இதுதான் அவருடைய முன்மாதிரி. எனவே அவருடைய முன்மாதிரியை நாம் கொள்ள வேண்டும். நாங்கள் பிறந்து பார்க்கின்ற போது இது ஹராம். சஹாபாக்கள் பிறக்கின்ற போது இது ஆகமாக இருந்தது, பின்னல் ஹராமாக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் பிறந்து பார்க்கின்ற போது இது ஹராம். எங்களுக்கு குர்ஆன் ஆயத்தை இறக்கி அல்லாஹ் ஹராமாக்க தேவையில்லை. ஏற்கனவே முன்னர் வாழ்ந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். எனவே இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள் சிலர் சொல்லுவார்கள், பழகிட்டோம், விட்டுக் கொள்ளலாம்னு சொல்லுவார்கள். அந்த காரணம் யாருக்கும் சொல்லல. வருடத்தில் 50க்கு மேற்பட்ட ஜும்மா, வருடத்தில் நிறைய ஜும்மாக்களை கேட்கிறோம். இப்படி கேட்கக்கூடிய ஜும்மா இல்ல, ஏதாவது ஒரு ஜும்மாவில் போய் உட்கார்ந்து மதுபானத்தை பற்றி அல்லது புகைத்தல பற்றி போதை வசப்பட்டி தெளிவாக கேட்டு அறாமல் விளங்கியதுக்கு பின்னால யாராவது ஒருத்தர் இதை தொடர்ந்தார் என்றால், துயர்ந்தார் என்றால், இதை தொடர்ந்து செய்து வந்தார் என்றால் மன்னிப்பு கொடுப்பது அல்லாஹ்வுக்கு. ஏனென்றா இவர் தெளிவாக விளங்கிட்டாரே, அதுக்கு பின்னால மன்னிப்பு கொடுக்க அல்லாஹ் பொறுத்தா இருக்கிறது. எனவே கடியமானவர்களே, சஹாபாக்களை முன்மாதிரியை கொண்டு இந்த பாவத்திலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, நாம் எல்லோரும் எமது குழந்தைகளை கூடுதலாக கவனிக்க வேண்டும். அதே போல் இந்த பாவத்துக்கு அடிமையானவர்கள், அவர்களை அந்த பாவத்திலிருந்து கலட்டிக் கொள்வதற்கு மூன்றாவது கடைபிடிக்க வேண்டிய விடயம், அந்த பாவம் செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த பாவத்திலிருந்து கலந்து கொள்வதற்கு முன்னதாக அல்லாஹ் எங்களுடைய உயிரை எடுத்து விட்டால், எங்களுக்கு மௌத்து வந்து விட்டால், அந்த நிலைமையில் எங்களுக்கு ஒரு முடிவு வந்து விட்டால், இறுதி முடிவை நாங்கள் பயப்பட வேண்டும். அந்த நிலைமையில் எங்களுக்கு முடிவு வந்தால் எங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மதுபானம் குறிக்கிறான், குறிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் ஈமான் கலட்டப்படுகிறது. விபச்சாரம் செய்கிறான், ஈமான் கலட்டப்படுகிறது. விபச்சாரம் செய்கின்ற போது ஈமான் கலட்டப்படுகிறது. மதுபான அருந்துகின்ற போது இமா கலட்டப்படுகிறது. எனவே ஒரு மனிதன் மதுபான அருந்துகின்றான், புகைத்தல் பாவிக்கின்றான். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த சூடு மங்குவதற்கிடையிலே, சூடு நீங்குவதற்கிடையிலே அவருடைய உயிர் பறிக்கப்பட்டு விட்டால் ஈமான் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார். அதை விட வேறு என்ன கேவலமான மௌத்து எங்களுக்கு தேவை? எனவே கண்ணியமானவர்களே, நல்ல முடிவுக்காக நாம் எல்லாம் ஆயத்தமாக வேண்டும். எனவே இறுதி முடிவை பயன் இந்த பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நாலாவது, இந்த பாவத்தில் இன்று தவிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த பாவத்திலே சிக்கியவர்களை மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால், இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏறி பார்க்க வேண்டும். அதாவது இந்த புகை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள், இதற்கு அடிமையானவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய்கள், இதற்கு அடிமையானவர்கள் எத்தனை பேர் எங்களை ஊர்களில் இறந்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் கொஞ்சம் சிந்தனை கெடுக்க வேண்டும். எனவே பாதிக்கப்பட்டவர்களை நேரில் பார்த்து படிப்பினை பெற வேண்டும். இந்த புகைத்தலுக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக, புற்றுநோயால் சிகிச்சை அளிப்பதற்காக மகாலகம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. விடுமுறை காலங்களில் நாங்கள் நூரலியாக போறோம், மட்டக்களவு வர வர நிறைய இடங்களுக்கு திப்போறோம். ஆனா ஏதாவது ஒரு விடுமுறை காலத்துல பெரிய வகுப்பு பிள்ளைகளை பாடசாலையில ஓலவேலா அல்லது ஏலவேலோ அல்லது எங்கட பிள்ளைகளை இப்படியான ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அவங்ககிட்ட இந்த ஒரு டேட்டன் எடுத்ததுக்கு பின்னால் அங்க கொண்டு போய் காட்டு, அவங்க எவ்வளவுதான் பயம் பண்ணினாலும் ஒரு விடயத்தை பாக்குறத போல இல்லை. நீங்க உங்க பிள்ளைக்கு 10 முறை சொல்லுங்க, மகன் தொழு மகன் தொழு மகன் தொழு மகள், பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க. ஒரு நாளைக்கு பிள்ளைய கூட்டிட்டு பள்ளிக்கு வாங்க, இரண்டாவது நாள் வாங்க, மூன்றாவது நாள் நீங்க எங்கேயாவது பயணம் போயிட்டீங்க, மூணாவது நாள் உங்களோட மகன் பள்ளிக்கு வருவார். நாங்க சொல்றதை விட செயல் ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, மனிதருடைய வாழ்க்கையில தாக்கம் கூடுதலாக செலுத்தும். அதே போல நாலாவது விடயம், இதனால் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து நாங்கள் இதிலே இருந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்க வேண்டும். ஐந்தாவது, இந்த பாவனைக்கு அடிமையானவர்கள் வாழுகின்ற வாழ்க்கை அலங்கோலமான வாழ்க்கை என்பதை அவர்கள் புரிய வேண்டும். அவர்கள் புரியவில்லையா, அவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும். சில வாலிபர்களுக்கு தெரியாது அவர்கள் யார் என்றே அவர்களுக்கு தெரியாது. இந்த பூமிக்கு சுமையான வாலிபர்கள், வளர்க்கப்படாத வாலிபர்கள், நல்லது சொல்லிக் கொடுக்கப்படாத வாலிபர்கள், பள்ளியின் பக்கம் வழிகாட்டப்படாத வாலிபர்கள், குர்ஆன் ஹதீஸ் சொல்லிக் கொடுக்கப்படாத வாலிபர்கள், மூத்தவர்களை மதிக்குமாறு சொல்லிக் கொடுக்கப்படாத வாலிபர்கள், எனவே வளர்க்கப்படாத வாலிபர்கள் சமூகத்தில் இருப்பதை போல, அதே போல ஒன்றுதான் அலங்கோலமான ஒரு வாழ்க்கையை சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், புகைத்தல் கடுமையானவர்கள், மது கடுமையானவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை அலங்கோலமான ஒரு வாழ்க்கை. எனவே அலங்கோலமான வாழ்க்கையை விட்டுவிட்டு நல்லதொரு வாழ்க்கைக்கு மீற வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் நல்ல ஒரு வழிக்கு வர வேண்டும். அதற்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டும். அடுத்ததாக ஆறாவது, எந்த இடத்திலே இருந்த பாவங்களை செய்தாரோ சூழலை மாற்றிக்கொள்ள வேண்டும். சில வேளை நாங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், தொழில் செய்யக்கூடிய இடங்கள், நாங்கள் பழகக்கூடிய நண்பர்கள், போய் வரக்கூடிய இடங்கள், இவைகளினூடாக இந்த பாவம் பெறுகிறது. அதனால் நாங்கள் பழகுகின்ற, நாங்கள் இருக்கின்ற அந்த சூழலை நல்ல சூழலுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏழாவதாக, இந்த பாவத்திலே இருந்து மீட்டுக்கொள்ள சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாவற்றில் அதிகமாக துவா செய்ய வேண்டும். அதிகமாக சௌபா சிவப்பார் செய்திகளை மீண்டு கொள்ள வேண்டும். அப்படி மீளுகின்ற போதுதான் நிச்சயமாக அல்லாஹ் இந்த பாவத்திலே இருந்து எங்களுடைய சமுதாயத்திலே இந்த பாவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் விடை கொடுப்பான். எனவே எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள். எனவே இன்றைய இளைஞர்களை பாதுகாத்தால்தான் நாளைய சமுதாயத்தை ஆரோக்கியமான நல்ல சமுதாயமாக உருவாக்கலாம். அப்படி இல்லை என்றால் கண்ணியமானவர்கள் எதிர்காலத்திலே நாங்கள் நிறைய சவால்களை சந்திப்போம். அது ஏராளமான சவால்கள் இருந்தாலும் எங்கட சமூகத்தாலே எங்களுக்கு நிறைய சவால்கள் வரும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற பல சவால்கள் ஒன்றுதான் எங்களுடைய இளைஞர் சமுதாயம் என்பது ஒரு சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே இளைஞர் சமுதாயம் சிக்கி இருக்கின்ற ஒரு சோதனைகள் ஒன்றுதான் இந்த போதை வசு பாவனை என்று சொல்லக்கூடிய சோதனை. எனவே இந்த சோதனை இந்த பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் பொறுப்புதாரி அவருடைய கடமைகளை செய்கிறார்கள் மாஷா அல்லாஹ், அதர்த்தமார் அவருடைய கடமைகள் செய்கிறார்கள் மாஷா அல்லாஹ். ஒரு ஊர்களிலும் எதே போல ஏரிய சொசைட்டிகள் கடமைகள் அரசாங்க ரீதியாக அவருடைய கடமைகளை செய்கின்றார்கள். ஆனால் நாம் எல்லோரும் ஒரு குடும்பத்தின் தகப்பனின் அடிப்படையிலே என்னுடைய பிள்ளையின் அடிப்படையிலே ஒவ்வொருவரும் ஒரு பிள்ளைகளை பற்றி கவனமாக நல்ல முறையில் கவனம் செலுத்த வேண்டும். அவருடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் நாங்கள் கேள்விகள் கேட்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைக்கு பணங்களை கொடுத்தால் அந்த பணம் எங்கு செலவிடப்பட்டது என்று கேட்க வேண்டும். எங்களுடைய பிள்ளை ஒரு நாள் எங்களை விட்டு பிரிந்திருக்கிறானா, எங்கே தங்கினாய், யாரோடு தங்கினாய், என்ன செய்தாய் என்ற கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டும். அப்படி கேட்கவில்லையா, அந்த பிள்ளையிடத்திலே நாளைய மறுமையை எல்லாம் கேட்பான். அந்த பிள்ளையுடைய பொறுப்புதாரிகள் பெற்றாரத்தின் நாளைய மறுமையினால் அந்த இரவை பற்றி எல்லாம் கேட்பான். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய குழந்தைக்கு 20-30 வருட நல்ல முறையில நாங்கள் வளர்த்திருப்போம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு கெட்ட சூழலுக்கு அனுப்பினால், ஒரு மனுஷியானது ஒரு கெட்ட நண்பனோடு அனுப்பினால், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகிவிடும், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையே நாசமாகிவிடும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த விடயத்திலே கூடுதலாக கவனம் செலுத்துங்கள். ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம், நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். போதை வசத்த போதை பாவனைகளின் அனைவர்களையும் தூரமாக்குகின்ற, போதை பாவனையே இல்லாத நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நாளைய நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக இந்த இளைஞர்களை பாதுகாப்போம். அதற்கு தான் ஒரு பழமொழியை சொல்வார்கள், பூவை பழம் தேவையாக இருந்தால் பூவை பாதுகாக்க வேண்டும். எனவே இன்றைய பூக்களாக இருக்கக்கூடிய வாலிபர்களை பாதுகாத்தால் நிச்சயமாக அந்த வாலிபர்கள் மூலமாக எதிர்கால நிறைய பிரயோஜனை அடைகலாம். எனவே இன்றைய வாலிபர்கள் நாளைய தலைவர்கள், இன்றைய வாலிபர்கள் நாளைய சமுதாயத்தின் தொண்டர்கள், இன்றைய வாலிபர்கள் தான் நாளைய சமுதாயத்தின் வழிகாட்டிகள். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய சமுதாயத்தை இந்த போதை வசந்த பாவனையிலிருந்து பாதுகாப்பானாக. அதே போன்ற முழு நாட்டையும் அல்லாஹ் அந்த போதை வசந்த பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இதற்கு அடிமையாக இருக்கின்றார்களோ அவர்கள் இதை விட்டு தூரமாவதற்கு நீயே வழி செய்வாயாக. யா அல்லாஹ், அந்த பாவத்திலே இன்பத்தை காட்டி விடாத யா அல்லாஹ், அந்த பாவத்திலே விருப்பையும் கசப்பையும் போதை பாவனையற்ற சிறந்த சமுதாயமாக, ஆரோக்கியமான சமுதாயமாக, நிம்மதியான சமுதாயமாக, தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சமுதாயமாக அனைவரையும் கபூசன் கொள்வாயாக. அனைவருடைய முடிவையும் நல்ல முடிவு ஆக்குவாயாக. ஆமீன் ஆமீன். வாஹர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.